أصحاب سبع من سنين كبير وآل بير سنين جمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم في مقام الجنة أن الله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. سرحني صدري وانسان عمري نحن لقد اتمنى انسان منكم عمري سبحان كلا عمري من العمل تلا من كان ولا منك من تربيت من الله من تنك متلين عمري ما كان عمري مرت عمري من الله من الله تلا عرم بسيغره. Anggaran permana arman yang memang sabar Rasulullah sallallahu alaihi wasallam itu. Anggaran kurma tarikh sedih itu lagi sahaba bermakram dengan itu. Anggaran Islam mereka itu, nama mereka itu malah ini sangat ini sama orang yang mudah utamak. Orang dua dari Islam itu bermakram. Tunggu ni ke arman? Mereka yang berteriak. Ramalan hari hari lekang Allah taala gal, Allah betul kere. Mereka pergi orang anak kuda gal. Menteri kuda ya, tawa cuma gelum. Orang lelaki orang pergi ya, noy gelum. Bagaimana orang madang gal serendu utte, apa nih hari kegalum karai gelum, boga pergi ya, orang madam ahi, madam anu diri kere. Kadang-kadang galang-galang nama kami sedih betul, tabur-gel, kutrang-gel, awal-awal ke pariga ramah gel, ramalan, beberapa orang dengan kami ini beriye berikan dana. Orang-orang tan, kadang-kadang orang malang-gel nama munda, unavin mula mah gel, udah-lelai sedih betul, musik galum, lawu ramah haluk galum, sedap pertengahan dana, orang madam agi, orang madam kami berikan. Budak lalum, budak talum, manusia ini ke parasit itu air perik tergerak. Manusia ini ke, orang ini air perik ini tiap hari lorang ini pada waktu kuliah malam malam Allah ini malam itu nama kami ini berikan. Terus Quran ini Allah solatul abadi kutub alaihi masya iman kondang orang ini, orang ini ke non berkarunia ke berteriak kerana, kama kutub alal lagi nama ini kebalikum. Unggal itu mana alul lawar ini menjadi nuan berkarami akan bertukar bondri, unggal ini menjadi karami akan bertukar lagi. Ninggal lal lakum tatakun, dan nuan ini mualam, yerai accha unggal ini air perlu lawar ke waip bondri. Unggal ke Allah orang ini accha air perlu lah, menewe unggal ini menjadi karami akan bertukar lagi, dan Allah sulikat berah. Nuan ini mualam yerai accha munda sementara Allah termaile teli beritikat berah. Orang manusia, dalam hati leh, awan inbam tarikara, awan keinbatte tarikara, nangku korukar. Wonder awan, unnu wajin mula inbam madegara, kudipajin mula inbam madegara, bahanggal leh arindu wajin mula mage. Adetu udalero gol wajin mula mum inbam madegara. Nangku awade orangku wajin mula mum manusia ni keinbam kadekara de. Dan nan gumdan madinah ni ke inbati teragan teh, orang purul. Dan nan gim ramalan madatilah, muminan madinah Allahu kahzwendi, Allah monodiya katilai ke adi bani inda banaga, irai monodiya anda, uttara uti tanne inangge wajita banaga, iway gelai bittu udagaran. Unnu wajium, kudipariyum, udalur ugal wajium, tadette wajitu utte. Jerawan orang kali le, adikin ayam, Allah wahai, wanangku ada mula mage, bijiti, anda nan ginbang kali um turun tu udah kira, uru paku ati inda madat tilai nama, mumi nana makal perigaro. Ini hari acetin karena mage erpadu bida, Allah ini de kondir kira bayatin karena mage erpadu bida, ni dale ente bida mana matrum mille. Yang ente senal non beitrike kudiya, ur non bali. Anda non bali tanah ini non bali, anda perbalik beriti kulubadi kedai aje. தனது செயல்களின் மூலமாக தன்னை நோன்பாளி என்று மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்து கொள்வதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், குல்லு அமலின் இபன் ஆதம லஹு இல்லா சியாம், மனிதன் செய்கின்ற அத்தனை நன்மையான காரியங்களுக்கும் அதற்கு தகுந்த கூலி இருக்கிறது, அதற்கு தகுந்த அதாவது நன்கொடை இருக்கிறது, பரிசு இருக்கிறது. ஆனால் இல்லை செய்யாம நோன்பை தவிர மற்ற எல்லாத்துக்குமே அதற்குரிய நன்மாராயம், அதற்குரிய கூலி 10 மடங்கு, 20 மடங்கு, 70 மடங்கு, 200 மடங்கு என்றெல்லாம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டது போன்று கூலிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நோன்பை தவிர பைன்னகூலி, அது எனக்குரியது. அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான், நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, மற்ற அமல்களில மனிதர்களுக்கு மத்தியில முகஸ்துதி ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. தொழிலாளிக்கு முகஸ்துதி ஏற்படும், தான தர்மங்கள் செய்கிறவர்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்வர்களுக்கும் எல்லாத்துக்குமே முகஸ்துதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நோன்பில அந்த முகஸ்துதி என்பது அறவே இங்கே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் நோன்பாளி என்பது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்திருக்கிறான். ஒரு தொழுகையாளை தொழுகிறான் என்று சொன்னால் அவன் தொழுகின்ற தொழுகைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அதுபோல தர்மம் செய்வதையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், ஹஜ் செய்வதையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்க்குதல் என்பதிலே அல்லாஹோடு மற்றவர்களும் கூட்டாகி விடுகிறார்கள். அல்லாஹ் மட்டும் அதை பார்க்கவில்லை, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களும் அதை பார்க்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் செய்கிற ஒரு மோமின் செய்கின்ற இபாதத்திலே அந்த இபாதத்தை பார்க்குதல் என்பதிலே அல்லாஹ் அல்லாத மற்றவர்களும் அதை பார்க்கிறார்கள் என்ற காரணத்தினால் நோன்பை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் அல்லாத மற்ற யாருமே அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் யாருடைய கண்களுக்கும் அது புலப்படாது, தென்படாது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மட்டுமே அது கவனிக்கப்படக்கூடிய ஒன்று, பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இங்கே இதிலே கூட்டு கிடையாது, எனவே இங்கு முகஸ்துதி உண்டாவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், அது எனக்காக வேண்டியே நிறைவேற்றப்பட்ட ஒன்று, எனக்காக வேண்டியே செய்யப்படுகிற ஒரு இபாதத், எனவே அதற்கு நான் நானே அதற்கு நேரடியாக கூலி கொடுப்பேன். தப்சீர்களிலே விளக்கம் சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை சொல்வார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் நிறைவேற்றுகிற அத்தனை இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களின் மூலமாக அதற்குரிய கூலியை அறிவிப்பான். இந்த அமலுக்கு இந்த கூலி கொடுத்து விடுங்கள், இந்த அமலுக்கு இந்த கூலி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவான். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வே அதற்கு நேரடியாக கூலியை கொடுக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அது விசேஷமான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது, அதிக கண்ணியம் பெற்றிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான், நானே அதற்கு கூலியை நானே கொடுப்பேன். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பை பெற்றுத் தருகிற ஒரு அமல் இந்த அமல். வருடத்திலே ஒரு மாதம் ஒரே ஒரு முறை, ஒரு மாதம் தான் நாம் நோன்பு வைக்கிறோம். அது 30 நாட்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு எண்ணி விடப்பட்ட சில நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாட்களிலே அந்த நாட்களை நீங்கள் அடைந்து கொண்டால் அதிலே நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே அந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட பின்னால் அந்த கனியினுடைய துகள்கள் அவருடைய உடலிலே இருந்தன, அது வெளியேறவில்லை. பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அந்த கனியினுடைய அந்த துகள்கள் இன்னும் என்னுடைய உடலிலே இருக்கிறதே, அதை நான் எப்படி வெளியேற்றுவது, அதை எப்படி நான் வெளியிலே கொண்டு வருவது? அல்லாஹ் உத்தரவிட்டான், 30 நாட்கள் நோன்பிருங்கள், அது வெளியாகிவிடும் என்று சொன்னான். 30 நாட்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பிருந்தார்கள். நமது தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு எத்தனை நாட்கள் இருந்தார்களோ அதே அந்த கணக்கின்படிதான் உலகத்தில் இருக்கிற ஆதமுடைய மக்களுக்கும் அல்லாஹ்வுத்தால அதை கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்பின் மூலமாக அவருடைய உடலில் இருந்த கழிவுகள் நீங்கின, அவருடைய உடல் சுத்தமாயின. அல்லாஹ்வுத்தால அதுபோன்றுதான் நாம் செய்கின்ற குற்றங்களின் மூலமாக ஏற்படுகிற அந்த பாதிப்புகளையும், நாம் உண்ட உணவின் மூலமாக ஏற்படுகிற அந்த தீமைகளையும் அல்லாஹ்வுத்தால அந்த நோன்பின் மூலமாக சுத்தப்படுத்துகிறான். நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றன நோன்பு பிடிப்பதன் மூலமாக. உள்ளம் தெளிவடைகிறது, உள்ளம் பிரகாசம் அடைகிறது, மனிதனுடைய அறிவு ஒளியை பெறுகிறது, உடலிலே ஆரோக்கியம் உண்டாகிறது, சரியாக நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு இருதய கோளாறுகள் எல்லாம் ஏற்படுவதில்லை. ஒவ்வொரு வருடமும் அந்த காலங்களிலே சரியான முறையிலே நோன்பு வைத்திருப்பவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அவர்களுக்கு இருதய கோளாறுகள் ஏற்படுவது கிடையாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நேரமும் அந்த அளவுக்கு நோன்பின் மூலம் நிறைய பலன்கள் அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வணக்கங்களில் ரொம்ப பிடித்தமான வணக்கம் எது என்று சொன்னால், யாருக்குமே தெரியாமல் செய்கின்ற வணக்கம் தான். அரசுடைய நிழலை சென்று அடைகிற ஏழு நபர்களில யார் வலது இடது கைக்கு தெரியாமல் வலது கையிலே தர்மம் செய்தார்களோ அவர்களும் அந்த கூட்டத்திலே, அந்த ஏழு நபர்களுடைய கூட்டத்திலே இருப்பார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவு ரகசியமாக செய்யப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அமலுக்கு மதிப்பு இருக்கிறது. நாம் தொழுகிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற நிலையிலே, அல்லாஹ் மட்டுமே பார்க்க வேண்டும், அவனை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்ற நிலையிலே நிறைவேற்றப்படுகிற போது அந்த அமலுக்கு மதிப்பு அதிகம் இருக்கிறது. பகல் காலங்களிலே தொழுகின்ற தொழுகைகளை, நெகிழான தொழுகைகளை விட இரவு நேரத்திலே அனைத்து மக்களும் உறங்கிய பின்னால் எழுந்து தொழுகிற அந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது. எவ்வளவு கவனமா நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகிற அந்த செயலை எவ்வளவு ரகசியமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதற்குரிய பலன் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கிற போது இந்த ஒரு கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான், பகிரங்கப்படுத்தி செய்கின்ற அமல்களுக்கு இல்லாத அந்த கண்ணியமும் மதிப்பும் ரகசியமாக செய்யப்படுகிற அமல்களுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டுவார்கள், கியாமத் நாளையில மக்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படி மாஸ்டருடைய அந்த சோதனையிலிருந்து விடுபடுவது என்கின்ற கலக்கத்தில் வேர்வையிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருப்பார்கள். சுவனத்திலே அப்போது பார்க்கிற போது சுவனத்தை சுற்றி பார்க்கிற, சுவனத்தினுடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் சுவனத்திலே வந்து பார்க்கிற போது சில மனிதர்களுக்கு பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இறக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவர்கள் சுவனத்திலே நாடுகின்ற இடங்களிலே அவர்கள் பறவைகளை போன்று சுற்றி திரிவார்கள். சுவனத்தினுடைய தோட்டங்களிலே வந்து அதை உட்கார்ந்து அந்த இடங்களிலே சந்தோஷமாக தங்களது நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். மலக்குமார்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்பார்கள். அந்த மனிதர்கள் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் என்று சொல்வார்கள். அப்படியா, நீங்கள் சிராத்தை அதாவது மீசானை பார்க்கவில்லையா, சிராத்துல் முஸ்தகீமை நீங்கள் பார்க்கவில்லையா, ஹிசாபிலே நீங்கள் கலந்து கொள்ளவில்லையா, கேள்வி கணக்கிலே உங்களுக்கு கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பு இல்லையா என்றெல்லாம் கேட்பார்கள். சொல்வார்கள், இல்லை, எதுவுமே எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது, சிராத்துல் முஸ்தகீமும் கிடையாது, மீசானும் கிடையாது, எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிற போது மலக்குமார்கள் திரும்ப கேட்பார்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்பார்கள். அப்ப அந்த மனிதர்கள், அந்த மூமின்கள் சொல்வார்கள், நாங்கள் உலகிலே இருக்கிற போது ரகசியமாகவே நாங்கள் அமல் செய்து கொண்டிருந்தோம், யாருக்கும் பகிரங்கப்படுத்தவில்லை. எந்த நல்ல காரியங்களை செய்கிற போதும் அதை ரகசியமாக செய்தோம். அல்லாஹால அதுபோன்று ரகசியமாகவே எங்களை சுனத்திலே நுழைத்து வைத்து விட்டான் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு மறைமுகமாக செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மதிப்பு உண்டு. நோன்பு அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிகின்ற ஒன்று, மறைமுகமான ஒன்று, வேற யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் நோன்பாளி என்று சொன்னாலும் அது யாராலும் அதை பார்க்க முடியாது, வழங்க முடியாது. நான் நோன்பில்லை என்று சொன்னாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் மட்டுமே தொடர்புடைய ஒன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த நோன்புக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அல்லாஹ் தானே கூலி கொடுப்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லசானுத்தாலா நோன்பாளிக்கு கொடுக்குகின்ற மரியாதை இருக்கிறதே இன்னும் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹால யாருக்குமே கொடுக்காத சிறப்பை எனக்கு வழங்கி இருக்கிறான், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதில் ஒன்று, ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த முதல் நாள் இரவு, ரமலானுடைய முதல் நாள் இரவு, அதாவது நேற்று இரவு,
அந்த முதல் நாள் இரவு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை ஒரு கருணையான பார்வையாக பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு உத்தரவை நிறைவேற்றுகிற போது ஒரு தந்தை உத்தரவு போடுகிறார், ஒரு காரியத்தை பொறுப்பு கொடுக்கிறார் மகனிடத்திலே. அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்லுகிற போது எவ்வளவு அக்கறையோடு எவ்வளவு இரக்கத்தோடு அந்த மகனை வழி அனுப்பி வைப்பாரோ பார்க்கிறோம் இல்லையா. அந்த காரியத்தை செய்யறதுக்காக அவன் போகிற போது அதை ஒரு கருணையோடு பார்க்குகின்ற அந்த மனப்பான்மை மனிதர்களிடத்தில் இருக்கிறது. தன்னுடைய அடியார்கள் தனக்காக வேண்டி விழித்து பசித்து இருந்து உலகத்துடைய இன்பங்கள் அத்தனையுமே துறந்து தனக்காக தன்னை தயார்படுத்துவதற்காக வேண்டி முனைகிற போது அல்லாஹால அந்த அடியார்களை ஒரு பார்வையை பார்க்கிறான். சலல்லாலும் சொல்லிக்காட்டுகிறார்கள், அந்த பார்வையில யாரெல்லாம் அகப்பட்டார்களோ அவர்களுக்கு வேதனை என்பது ஏற்படுவதில்லை. அல்லாஹாலாவிடத்திலிருந்து சோதனைகள் ஏற்படுவதில்லை. அல்லாஹாலா அதற்கு பின்னால் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அந்த பார்வையினுடைய தாக்கம் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகின்ற வாடை இருக்கிறது, அந்த அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட அதிக மனம் மிக்கதாக இருக்கிறது. இந்த வாய்வாடையை பற்றி நிறைய செய்திகள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. வாய்வாடை என்பது வாயிலிருந்து இருக்கின்ற துர்நாற்றம் அல்ல, அது உடலில் நாம் உண்ணாத காரணத்தினால் பருகாத காரணத்தினால் உடல் நீரில் காய்ந்து போய் அதன் மூலம் ஏற்படுகிற வெளிவருகின்ற ஒரு உஷ்ட காற்று, அது கொஞ்சம் வாடை துருவாடையாக வெளிவரும். எனவே அதுக்கும் பல்லுக்கும் சம்பந்தமில்லை என்று இமாம் அபூ ஹனீபா ரஹ்மத்துல்ல அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். எனவே பல்லு எப்ப வேணாலும் விளக்கிக் கொள்ளலாம், நோன்பாலும் பல்லு விளக்கக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது என்று அவர்களுடைய கருத்து. இங்கே வாய்வாடை என்பது பசியின் காரணமாக காய்ந்து போயிருக்கிற உடல் குடல்களிலிருந்து வெளிப்படுகிற அந்த உஷ்டமான காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற வாடை, அது நோன்பாளிக்கு மட்டும்தான் அது ஏற்படும். அந்த வாடையை தான் சிவல்லாசன் குறிப்பிடுகிறார்கள். அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி மனத்தை விட மிக உயர்ந்த மனமுடையதாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வாதத்தை வாங்குவதற்காக சென்ற போது 30 நாட்கள் நோன்பு இருந்து வரும்படி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். 30 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு அந்த நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட அந்த வெளிவந்த அவன் வாதையை அவர்கள் வெறுத்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேச போகிறோம், எப்படி இந்த வாதையோடு போவது என்று சொல்லி மிஸ்வாக்கி செய்து விட்டு போனார்கள். அல்லாஹால அவரை திருப்பி அனுப்பிவிட்டான், நீ அந்த வாதையோடு வந்திருக்க வேண்டும், அப்போதுதான் அதை நான் விரும்பியிருப்பேன், இப்போது அந்த வாடை உம்மிடத்திலே இல்லை, எனவே இன்னும் 10 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வா என்று திருப்பி அனுப்பியதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பை பெறுகிறது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார்கள், நோன்பாளிக்காக வேண்டி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்களோ ரமலான் மாதத்தினுடைய நோன்பிலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய அத்தனை மூமின்களுக்காக வேண்டியும் சதாவும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு தஆலா நோன்பாளிக்காக வேண்டி சூனத்தை தயாராகும்படி கட்டளை போடுகிறான். ரமலான் மாதத்தினுடைய அந்த சிறப்பை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இத்தனை செயல்களும் அல்லாஹு தஆலா செய்து வைக்கிறான். ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சூனத்திற்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான், உன்னை நீ அலங்கரித்துக் கொள், நோன்பாளிக்காக வேண்டி நீ தயார் செய்து வைத்துக் கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா அதற்கு கட்டளை போடுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்துடைய கடைசி நோன்பு முடிந்து விடுகிற போது அந்த கடைசி இரவில் அல்லாஹ் தஆலா எல்லாத்துடைய அவர்கள் அவர் செய்திருக்கிற அத்தனை பாவங்களை மன்னித்து விடுகிறான். 30 நோன்புகளையும் பூர்த்தி செய்த அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்படி மன்னிக்கிற நாள் எந்த நாள் என்பதாக சஹாபாக்கள் கேட்டார். ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லா அது லைலத்துல் கத்ர் இரவா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதர் வேலையை செய்து விட்டு அந்த வேலைக்கான கூலியை கொடுக்கிற போது அந்த எந்த நாளிலே கொடுப்பானோ அந்த நாள் என்பதாக இங்கே அறிவித்து காட்டினார்கள். அப்ப கடைசி அன்றைக்கு அவருக்குரிய அந்த பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இந்த 5 சிறப்புகளும் எனது உம்மத்தினர் அல்லாத வேறு யாருக்குமே கிடையாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலான் மாதத்தினை நோன்பை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் அது கிடைக்கும். அது மட்டுமில்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரமலானை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், குர்ஆனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், நபிமார்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மஸ்ஜிதுகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மூமினான சாலிஹான மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வால் யாரெல்லாம் இவைகள்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் கண்ணியப்படுத்த வேண்டியது அவனது அடியார்களின் கடமையாகும், கடமை என்று உணர வேண்டும். அதிலே அல்லாஹ் குர்ஆனை கண்ணியப்படுத்தி இருக்கிறானா, குர்ஆனை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை. ரமலானை கண்ணியப்படுத்தி இருக்கிறாரா, ரமலானை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை. கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் என்ன, குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் அதை எடுத்து நல்ல அழகான ஒரு பாக்ஸில் பெட்டியில் போட்டு அதை உயர்ந்த இடத்துல வைப்பதல்ல, அந்த குர்ஆனுக்குரிய மரியாதையை ஓதுவது, குர்ஆனில் சொல்லப்பட்டதின்படி அமல் செய்வது, அதுதான் குர்ஆனுக்குரிய கண்ணியம். குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி தலையில தூக்கி வைத்து விட்டு இதை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதுக்கு குர்ஆனுக்குரிய கண்ணியமாகாது. ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நமக்கு வரையறை செய்ய சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அதுபோன்றுதான் ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால், ரமலானை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் என்ன, அந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும், விவாதத்துகள் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், தராவி தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ரமலானுக்கு உள்ள கண்ணியம். நான் ரமலானை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த நேரையிலே நாம் வீடை அலங்கரித்துக் கொண்டு அல்லது வேறு ஏதாவது செயல்களை செய்து கொண்டு நான் கண்ணியப்படுத்திவிட்டேன் என்று சொன்னால் அது கண்ணியமாகாது. ரமலானை கண்ணியப்படுத்துவது என்பது ரமலானிலே நோன்பு வைப்பதன் மூலம் ரமலானை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா சலுகை வழங்கியிருக்கிறான், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறீர்களோ, பிரயாணத்திலே இருக்கிறீர்களோ, அவர்கள் அந்த காலத்திலே நோன்பு வைக்க இயலாமல் போய்விட்டால் நோன்பை விட்டுவிடலாம், அதற்கு பகரமாக வேறொரு நேரத்திலே அதை வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான், இருந்தாலும் கூட ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு வைத்தால், நீங்கள் அறிந்திருந்தால் அந்த நோன்பை ரமலானிலேயே வைத்து விடுவீர்கள், எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரியே, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரியே, அதனுடைய நன்மை என்ன என்று அறிந்திருந்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார்கள், ஒரு மூமின் ரமலான் மாதத்திலே நோன்பினுடைய அந்த மகத்துவம் என்ன என்று அவனுக்கு விளங்கிவிட்டால் ஆண்டு முழுவதும் ரமலானாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார், அவ்வளவு மகத்துவம் அதில் இருக்கிறது. அந்த ரமலானை அலட்சியப்படுத்தக்கூடாது, பொதுவோக்குத்தனமாக இருந்துவிடக்கூடாது. யாருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சலுகைக்குரியவர்களை தவிர மற்றவர்கள் அதை கண்ணியப்படுத்த வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், அற்பமான காரணங்களுக்காக வேண்டி அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது என்று சொன்னால் அதன் மூலம் அல்லாஹ்வுத்தால நமக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்முடைய ஈமானுக்கும் மிகப்பெரிய வலிமை அல்லாஹ்வுத்தால அதன் மூலம் சேர்க்கிறான் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். ஒரு செய்தி, ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்த பகுதி முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல ஒரு நாள் கடை தெருவிலே தன்னுடைய மகன் ஏதோ உணவை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இதை பார்த்த அந்த மஜூசிக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அந்த மகனை அடித்தார், அடிக்கிற போது சொல்லிக்கொண்டே அடித்தார், முஸ்லிம்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடிய இந்த மாதத்திலே நீ கடை தெருவில் நின்று ஒன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா, அந்த அந்த மாதிரி அந்த மனிதர்களுடைய அந்த ரமலானை கண்ணியப்படுத்தாமல் நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக சொல்லி அந்த மனிதரை அவர் தண்டித்து விட்டார், அடித்து விட்டார். சில காலங்கள் கழிந்தன, அந்த மஜூசி இறந்து போனார். அந்த பகுதியிலே இருந்து ஒரு நல்ல மனிதர் அவரை கனவிலே பார்த்தார், அந்த மஜூசியை கனவிலே பார்த்தார். கனவிலே பார்த்தபோது அவர் சுவனத்திலே அவருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிற அழகான கட்டிலிலே உட்கார்ந்து அவர் உல்லாசமாக சுகமாக இருந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த ஊருக்காரர் அந்த சாலிகி கேட்டார், அந்த மனிதர் அந்த மஜூசியை பார்த்து, நீ மஜூசி இல்லையா, உனக்கு சோனத்தில் இடம் தரப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் மஜூசியாக இருந்தேன், ஆனால் ஒரு நாள் என்னுடைய மகனை நான் நோன்புடைய காலத்திலே ரமலானுடைய காலத்திலே அதை கண்ணியப்படுத்தாமல் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததுக்காக வேண்டி நான் அவனை தண்டித்தேன். அதை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் மரணத்தினுடைய நேரத்திலேயே நான் சக்கராத்துடைய நிலையிலே கிடைக்கிற போது அந்த மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான், என்னுடைய அடியானை அதே அவனுடைய நிலையிலேயே நீங்கள் மரணிக்க விட்டு விடாதீர்கள், இஸ்லாத்தை கொண்டு அவனுக்கு கண்ணியத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். நான் உத்தரவிட்டிருக்கிற அந்த ரமலானை கண்ணியப்படுத்திய காரணத்திற்காக வேண்டி இஸ்லாத்தின் மூலம் அவனுக்கு கண்ணியத்தை கொடுங்கள் என்று சொன்னான். நான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டு எனக்கு சுவனத்திலே இந்த இடத்தை கொடுத்தான் என்பதாக அவர் விளக்கம் சொன்னார் என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு மஜூசிக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்படுமானால் ரமலான மாதத்திலே ரமலானை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு மூமினிக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய அந்த பாக்கியங்களை ரமலான் அல்லாத காரணங்களில் ஒருபோதும் அடைய முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ரமலான் மாதத்திலே ஒரு நோன்பை நாம் காரணமின்றி விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக ஆயுள் முழுவதும் நோன்பு இருந்தாலும் அந்த நோன்பினுடைய பலனை பெற முடியாது. ஆயுள் முழுவதும் அப்படியானால் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் தஆலா சுவனத்திலே ரையான் என்கின்ற ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வந்து நோன்பாளிகளுக்காக மட்டுமே திறக்கப்படுகின்ற வாசல், மற்ற காலங்களில் திறக்கப்படாது. அழைக்கப்படுவார்கள், யாரெல்லாம் நோன்பு வைத்தீர்களோ அவர்கள்லாம் வாருங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாசலின் வழியாக சுவனத்திற்குள்ளே நுழைவார்கள். எல்லாரும் நோன்பாளிகள் நுழைந்து விட்ட பின்னால் அந்த வாசல் பூட்டப்படும். அதற்கு பிறகு எக்காரணத்தையும் முன்னிட்டும் அந்த வாசல் திறக்கப்படாது. அப்படியானால் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, மாஷர் பெருவழியில மக்கள் எல்லாம் விசாரணைக்கான ஒரு அந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிற போது, மூழ்கிக் கொண்டிருக்கிற போது, கடுமையான பசியினாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். பசியும் தாகமும் ஒரு சோதனை தானே. குறித்த நேரத்தில் உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நமக்கு உண்டாகும், எப்படிப்பட்ட சிரமம் உண்டாகும். கபரிலே இருந்து எழுந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பார்கள். கபரிலே இருந்து எழுந்து வந்த மனிதனுக்கு எவ்வளவு பசி இருக்கும், எவ்வளவு தாகம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே விசாரணைக்காக வேண்டி கொண்டு நிறுத்தப்பட்டிருப்பார்கள். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் எல்லாம் தெரியாது. அத்தனை நாட்களும் அங்கே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எந்த மூச்சும் விடாமல், எந்த கேள்வியும் கேட்க முடியாமல், அப்படியே வலிமையற்றவர்களாக, சக்தியற்றவர்களாக நின்று கொண்டிருப்போம். அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் மட்டும்தான் அங்கு இருக்கும், வேறு எந்த நிழலுமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் வரிசையாக அமர்த்தப்பட்டு உணவு விரிப்பு சுப்ரா விரிக்கப்பட்டு அதிலே வகவையான உணவுகளையும் பானங்களையும் குடிநீர்களையும் கொண்டு வந்து வைக்கப்படும். இங்கே அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் விசாரணைக்காக நின்று கொண்டிருக்கிற போது இங்கே ஒரு சாராருக்கு மட்டும் விருந்து கொடுக்கப்படும். இவர்கள் உண்டு சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இன்பமாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இதை பார்க்கக்கூடிய விசாரணையில் நின்று கொண்டிருக்கிற மனிதர்கள் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் பசியோடும் தாகத்தோடும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த உண்டு மகிழக்கூடிய மனிதர்கள் சொல்வார்களாம், நீங்கள் எல்லாம் நல்ல உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் பசியோடு இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம். ரமலானுடைய மாதத்திலே நீங்கள்லாம் நல்ல சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள், சந்தோஷமாக இன்பமாக இருந்து கொண்டிருந்தீர்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனை இன்பங்களையும் துறந்து விட்டு பசியோடும் தாகத்தோடும் இருந்தோம், அதற்கு பகரமாக அல்லாஹ் எங்களை இப்படி கண்ணியப்படுத்தினான் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு நோன்பாளிக்கு இருக்கிற மதிப்பு, ஒரு நோன்பாளிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் எவ்வளவு என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அலட்சியமாக விடுகிறோம். நிறைய பேர்களுக்கு நோன்பு என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், 11 மாதங்கள் உழைக்கிறீர்கள், நோன்புக்காக வேண்டி அந்த ஒரு மாதத்தை விட்டு விடுங்கள். உழைக்குகின்ற அந்த உழைப்பை சேர்த்து வைத்திருப்பீர்கள். எவ்வளவுதான் சேர்த்து வைக்கிறது, யார் அப்புறம் கொண்டு யார் அனுபவிக்கிறது? அன்றாட காட்சிகள் விஷயம் வேற. நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பவர்களும் ரமலான் என்று கூட பார்ப்பதில்லை. வியாபாரம் தொழில் என்று போய்கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்காக வேண்டிய தொழுகைகளை விட்டு விடுகிறோம், ரமலானுடைய நோன்பை விட்டு விடுகிறோம். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் என்று சொன்னால் மாத கணக்கில் எல்லாத்தையுமே நிறுத்தி விட்டு செய்கிறோம் இல்லையா? ஒரு திருமணம் வந்து விட்டது, ஒரு வீட்டிலே விசேஷம் வந்து விட்டது என்று சொன்னால் 2 மாதம் 3 மாதம் தொழில் எல்லாத்தையுமே முடக்கி விட்டு அந்த காரியத்தில் ஈடுபட முடியவில்லையா? நம்மால் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வலுவை கொஞ்சம் வலுவை குறைத்து விட்டு இறைவனுக்காக வேண்டியே செயலாற்றுவதற்கு முடியாதா என்று சொன்னால் முடியும். அதுக்குரிய மன வலிமை வேண்டும்,
உடல் வலிமை இருந்தாலும் போதாது, மனம் வலிமை வேண்டும், இமானுடைய வலிமை வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வன அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த ரமலானை கண்ணியப்படுத்தி ரமலானுடைய மாதங்களிலே நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அத்தனை நியமத்துகளையும் முழுமையாக பெறுகின்ற வாய்ப்பினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரிய எல்லா விதமான சக்தியும் ஆற்றலையும் ஆபியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுனத்துல்